வணக்கம் சகோதரி சகாய ரூபி, வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். தாங்கள் அகசுதந்திரம் பற்றி ஒலி நாடாக்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். அகசுதந்திரம் பற்றி புத்தகங்களும் பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளும் எழுதியிருக்கின்றீர்கள். முதலில் அகசுதந்திரம் என்றால் என்ன?
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைய நவீன தொழில்நுட்ப கணினி உலகத்தில் மக்கள் வந்து பல பிரச்சனைகள்னால மன அழுத்தங்களுக்கு உட்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு வந்து அவங்க உள்ளத்திலேயே பல பாதிப்புகளுக்கு உள்ளாகி தங்களுக்குள்ளாயே ஒரு சிறைப்பட்ட நிலை. இந்த நிலையில் வந்து அவங்களுக்கு தனக்குத்தானே முதல்ல ஒரு விடுதலை பெற வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. இந்த நிலைமையில் வந்து நீங்கள் அகசுதந்திரம் அப்படின்றனா இதுதான் இன்றைக்கு வந்து தேவை. அகசுதந்திரம்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறதற்காக வெடி சுதந்திரத்தையும் சொல்கிறது கட்டாயமாக இருக்குது. அகசுதந்திரம், வெடி சுதந்திரம், இதை வந்து நாங்கள் பொதுவாக உள் சுதந்திரம், புற சுதந்திரம் அல்லது உள் சுதந்திரம், வெடி சுதந்திரம்னு சொல்லுவோம். இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த அகசுதந்திரம்னு சொல்கிறது எதனையும் சாராதது, அதாவது பொருள் அல்லது ஆட்கள், இடம், இப்படி எதையுமே சாராதது. புற சுதந்திரம்ன்றது எதையாவது சார்ந்து நிற்பது, பிறரை, பிற இடத்தை, பிற சூழலை, பிற ஆட்களை அல்லது பொருட்களை அது மாதிரி சார்ந்து நிற்கக்கூடியது புற சுதந்திரம்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம இருக்கோம்ல இந்த ரூமில் வந்து கதவை நான் உள்ளார பூட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அகசுதந்திரம். ஏன்னா நான் எப்போ விரும்புகிறேனோ அப்போ நான் வெளியே வர முடியும். இதே இது நீங்கள் கதவை வெளியே பூட்டினீங்கன்னு சொன்னால் அது வந்து என்னோட சுதந்திரம் பறி போய்விட்ட நிலை. இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன்.
இந்த அகசுதந்திரத்தை அடைய தடையா இருப்பவை என்னென்ன?
தடை அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனேயுமே இது பின்னணியில் நிறையா இருக்குது. நான் ஒரே வார்த்தை தான் நினைக்க வருது, அருமின் அருமின் ஆசை அருமின். இந்த ஆசைகள்ன்றது மிக முக்கியமான ஒரு தடை. இந்த ஆசைகள் எப்படி வளர்கின்றன? ஏன்னா இன்றைக்கு ஆசைகள் தான் மனிதனை அடிமைப்படுத்துகின்றது. பொருள் வாங்க வேணும், தேவைகளை பெருக்க வேண்டும் அப்படின்ற ஆசை வளர வளர எதுலேயுமே திருப்தி இல்லாத ஒரு நிலை வருது. மனசில் திருப்தி இல்லாமல் போகும்போது அந்த சுதந்திரம் பாதிக்கப்பட்ட ஒரு உணர்வு. இயல்பாகவே மனிதனுக்கு இருக்க வேண்டியது ஒரு மன திருப்தி. இவ்வளோ ஆடி ஓடி பொருள் சேர்க்குறதெல்லாம் எதுக்காக? சந்தோஷமாக இருக்கணும், அந்த ஒரே காரணம்தான். இப்படி ஆடி ஓடி பொருள் சேர்த்தோ திருப்பியும் அந்த எதிர்பார்க்குற மகிழ்ச்சி நிம்மதியும் அடையலை அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அப்போ நாளடைவில் மனிதன் கண்டுபிடிக்கிறான், வெளியில் இருக்கிற பொருளை சார்ந்து நம்மளுடைய சந்தோஷம் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். இதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, அந்த சந்தோஷத்தை, உண்மையான மகிழ்ச்சியை உள்ளார தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தனக்குள்ளாரையே உள்ளார போய் தேட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்த வெளியில் உள்ள சார்புகள்லேருந்து, தேவைகள்லேருந்து, அந்த ஆசைகள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து தள்ளி நின்று தனக்குள்ளாரையே போய் தேடும்போது உண்மையான மகிழ்ச்சி என்பது அந்த உள்ளத்திலிருந்து வர வேண்டியது, சுதந்திரம் என்பது அங்கேருந்து தான் வரணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆசைகள் குறைய குறைய மனசும் உடலும் தானாக ஒரு கட்டுக்கு வந்துடும். இதில் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கு வந்து இந்த ஆசைகள் அதிகமானதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, மனிதனுக்கு தேவைக்கும் இந்த ஆசைக்கும் ஆக்சுவலாக வித்தியாசம் தெரியலை. எதுவெல்லாம் ஆசைப்படுறானோ அதுவெல்லாம் தேவை அப்படின்ற ஒரு மாயை அவனுக்குள்ளார வளர ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாயை வந்து நீங்கணும் அப்படின்னு சொன்னால் தேவைகளுக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். ஆசைப்படுவதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்ற உணர்வு வளரும்போது அகசுதந்திரம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தனக்குத்தானே மனிதன் தனியே சிறை பிடிக்க ஆரம்பித்துக் கொள்வான். இந்த ஆசைகளை குறைத்து அகசுதந்திரம் பெறுவதற்கு பல சிறந்த வழிகள் இருக்குது. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா தியானம், மூச்சு பயிற்சி, யோகாசனம், இதை தவிர நல்ல புத்தகங்கள் வாசித்தல், ஆன்மீகவாதிகளுடன் தொடர்பு கொள்ளுதல், அப்புறம் எப்பொழுதுமே ஒரு நேர்மறையான சிந்தனைகளை மனசில் வளர்த்து கொள்வது, நான் நல்லா இருக்கணும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பறந்து விரிந்த சிந்தனையோடு தொடர்பு படுத்தி கொள்வது, இந்த மாதிரி உணர்வுகள் வந்து பொதுவாக நம்மளை வந்து அகசுந்தரத்தில் வளர்வதற்கு உதவி செய்யும். இதுல ரொம்ப குறிப்பா சொல்லக்கூடியது தியானம்.
சகோதரி சகாய ரூபி, குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் இந்த தியான முறையை எப்படி பயிற்சி செய்யலாம்?
நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கு தியானத்தை தேர்ச்சி பெறணும்னு விரும்புறாங்க எல்லாரும். ஆனா அதே சமயம் தியானம்ன்றதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அதெல்லாம் அந்த மான் தோல் விரிச்சு அப்படியே கண்ணை மூடி காட்டுல உட்கார்ந்துருக்கணும், மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்கணும், பசி பட்டினியோட எல்லாத்தையும் மறந்து உட்காந்துருக்கணும், அதெல்லாம் எங்கே நமக்கு ஒத்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டம் இருக்குது. இப்போ தியானம் அப்படின்னா இது வந்து சிறந்த ஒரு யோகம். இதனால் இதுக்கு வந்து சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த நிலையை அடையலாம் அப்படின்னு இருந்தால் கூட முயற்சி செய்தால் எவருமே இந்த நிலையை அடையலாம். சாதாரண நிலையில் இருக்க எல்லாருக்குமே ஏற்ற சில எளிய முறைகள் இருக்குது. அதை தவிர இதில் ஆழமாக தேடுதல் இருக்கிறவங்களுக்குன்னு உரிய சில கடினமான பயிற்சிகள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 10-15 நிமிடங்கள் அவங்க ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு தியானத்துக்குரிய ஒரு சிறிய பயிற்சி நிலையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கவனிக்க வேண்டிய சில எளிய குறிப்புகள். முதல்ல தரையில் உட்காரக்கூடியவங்கன்னா பாய் அல்லது ஏதாவது விரிப்பு விரித்து அதில் உட்கார்றது. உட்கார்ந்து பொதுவாக வந்து நாங்கள் பத்மாசனம் அல்லது சுகாசனம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கால்களை முதல்ல சுகாசனம்னு சொல்லக்கூடியது சமணக்கால் போடுற மாதிரி நம்ம போட்டு உட்கார்றது. பத்மாசனம்னு சொல்கிறது ஒரு துடையின் மீது இன்னொரு ஒரு காலை போட்டு இன்னொரு காலை அடுத்த துடையின் மீது போட்டு அமருவது. பொதுவாக இது எல்லாருக்கும் அவ்வளோ எளிதாக நடைமுறையில் ஒத்து வரதில்லை. இப்படி ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து உண்டு, அல்லைனா வஜ்ராசனம்னு ஒன்று உண்டு, இரண்டு கால்களையும் மடக்கி தரையில் உட்கார்றது. இப்படி எந்த ஆசனம் தங்களுக்கு எளிதாக வருமோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டு கைகளையும் தொடைகள் மீது வைத்துக்கொள்வது. இந்த கைகளையும் வந்து ஒரு குறிப்பிட்ட முத்திரை என்று சொல்லக்கூடிய நிலையில் வைத்துக்கொள்வது. பொதுவாக அந்த ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் சேர்த்து அந்த இரண்டு விரலையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு மற்ற மூன்று விரலும் நிமிர்ந்து நேரான நிலையில் இருக்க மாதிரி செய்யக்கூடியதுக்கு தியான முத்திரை என்று பெயர். அந்த தியான முத்திரை என்ற நிலையில் அந்த இரண்டு கைகளையும் அந்த தியான முத்திரையில் தொடைகள் மீது வைத்து கொண்டு நிமிர்ந்து நேராக இருக்கணும். இதுதான் மிக முக்கியம். நீங்கள் வந்து தரையில் உட்கார்ந்துருக்கீங்களோ இல்லை அல்லது நாற்காலியில் உட்கார்ந்துருக்கீங்களோ முக்கியமான விஷயம் அல்ல. நிமிர்ந்து நேராக இருக்கணும். கழுத்து, தலை, முதுகு தண்டு எல்லாமே நிமிர்ந்து நேராக இருக்கும்படி பார்த்து கொண்டு கண்களை மூடிக்கொள்ளலாம். கண்களை மூடிவிட்டு மெதுவாக சுவாசம் முதல ஒரு 2 நொடிகள் சாதாரணமாக நம்மளையே ஆசுவாசப்படுத்தி கொள்கிற அளவிற்கு, நிதானப்படுத்தி கொள்ளுற அளவிற்கு மெதுவாக சுவாசிப்பது. பிறகு ஆழமாக சுவாசிப்பது. ஒரு 2 நிமிடம் ஆழ்ந்து சுவாசித்து வயிற்று பகுதியில் இருந்து சுவாசத்தை உள்ளே இழுத்து பிறகு மெதுவாக நிதானமாக வெளியிடுவது. இப்படி ஒரு 2 நிமிடம் சுவாசத்தை மேற்கொள்வது. அதற்கு பிறகு நமக்கு பிடித்தமான நமது மனதிற்குரிய தெய்வம், நம்ம எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த சமய கடவுளின் பெயரை எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு இப்போ உதாரணமாக முருகா அல்லது இயேசு அல்லது அல்லா, இப்படி எந்த இறைவனின் நாமம் உங்களுக்கு ஏற்றதாக மனதிற்கு பிடிக்கிறதோ அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு உங்களது சுவாசத்தை 2 பகுதியாக பிரித்து கொள்வது பொதுவாக இன்றைய நடைமுறைக்கு எளிதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சுவாசத்தை உள்ளே இழுப்பது ஒரு பகுதி. அவ்வாறு சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போது நீங்கள் நினைத்த கடவுளின் பெயரை உள்ளே சொல்வது. உதாரணமாக இப்போது முருகா என்று வைத்துக்கொள்வோம். முருகா என்று சொல்லும்போது சுவாசத்தை உள்ளே இழுப்பது. பிறகு முருகா என்று மீண்டும் சொல்லும்போது சுவாசத்தை வெளியே இடுவது. அவ்வாறே இயேசுவே, மீண்டும் இயேசுவே, அல்லா அல்லா, இவ்வாறாக சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே இடும்போதும் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது. இவ்வாறு ஒரு 10 நிமிடங்கள் இருந்தால் போதுமானது. இவ்வாறு 10 நிமிடங்கள் இருக்கும்போது உங்களது உடலும் மனமும் ஒரு அமைதியான நிலைக்கு வந்துவிடும். 10 நிமிடம் முடிந்தவுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சுவாசம் எல்லாம் ஒரு மாதிரி சாதாரண ஒரு நிலையிலிருந்து நல்ல ஒரு மனதுக்கு தேவையான ஓய்வும் உடலுக்கு தேவையான ஒரு ஓய்வும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கு வந்து இதை ஒரு தெரப்பியூட்டிக் ஹீலிங் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு எந்த மருத்துவத்திலையும் எப்படி டாக்டர் வந்து நிறைய இதில் இன்றைக்கி மெடிக்கல் இது கொடுக்கும்போது ப்ரிஸ்கிரிப்ஷனோட சொல்கிறாங்க இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 15 நிமிஷம் தியானம் செய்யுங்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மருத்துவத்துறையோடு இது இணைந்து செல்கிறது. தியானம் செய்வதன் வழியாக பல நோய்களும் குணமாவதாக நம்பப்படுகிறது. நம்பப்படுறது மட்டும் இல்லை, இது நடைமுறையில் பார்க்குறாங்க. குறிப்பாக சர்க்கரை வியாதி என்று சொல்லக்கூடியது, அப்புறம் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், ஈவன் கேன்சர், இந்த மாதிரி வியாதிகள், சாதாரணமாக சொல்லப்போனால் நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள் வருவதாக நம்பப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் தியானம் செய்யும் போது உள்ளால் இருக்கக்கூடிய அந்த மன இறுக்கம் எல்லாமே வெளியே போய் ஒரு சுதந்திரமான நிலை, அதான் அந்த அகசுதந்திரம் மோதோ சொன்னோம் இல்லையா, அந்த அகசுதந்திரம் அதை அடையும் போது இயல்பாகவே முழுமையான ஒரு விடுதலை அடைந்த நிலை ஏற்படுகிறது. நன்றி.
அருள் சகோதரி சகாய ரூபி, அகசுதந்திரம் குறித்து எமது வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தெளிவாக விளக்கினீர்கள். எமது நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். உங்கள் பணி சிறக்கட்டும். வணக்கம்.